கர்த்தருந்த காலை நேரத்திலும் நமக்கு வைத்திருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கொள்வோம். 3:11 வாசிக்கலாம். மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்
யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை கொண்ட ஒரு தெய்வ மனுஷன். அவனுடைய நாட்களில் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு அவன் அறிவிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் என்பதை மிக தெளிவாக ஜனங்களுக்கு அவன் தெரிவித்துக் கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளை இந்த யோவான் ஸ்நானகன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சுருக்கமாக அவன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு மேலான நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஏதோ நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், நானும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல கர்த்தருடைய சித்தம். நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள, நம்முடைய உத்தரவாதத்தை நாம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இந்த இடத்திலே நாம் தேவ பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தில் இந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு விளங்க பண்ணார். இரண்டாவது காரியம் என்னன்னா, யாரோ ஒருவர் நமக்காக பிரயாசப்பட்டு நமக்காக ஜெபித்திருப்பாங்க, நமக்கு யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அறிவித்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோம். ஆகையினாலே யாரோ ஒருவர் தன்னுடைய சுயநலத்தை விட்டு, தன் சுய வாழ்க்கையை விட்டு மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு முயற்சியின் பலனாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். இப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த ரட்சிப்பை நமக்குள்ள மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் தேவ பிள்ளை அப்படின்னு நம்ம வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இன்னொரு ஒரு நபர் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக கர்த்தரை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அடையும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முழுமையை நாம் சந்திக்க முடியும். நாம மாத்திரம் விசுவாசிகள் என்கிறது ஒரு முழுமை அல்ல. நாம் எப்படி கர்த்தரால் இன்னொருவர் நபர் மூலமாக நாம் கர்த்தரை அறிந்து கொண்டோமோ அதே போல நம் மூலமாக அநேகர் கர்த்தரை அறியும் பொழுதுதான் அந்த முழுமைக்குள் நம்முடைய வாழ்க்கை வருகிறது. இங்கே பார்க்கும் பொழுது அதற்கு ஏதுவான ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறான். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் இது ஒரு சாதாரண விஷயம், இது அடிப்படை காரியம். ஆனால் எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து. அவர் என்னை பார்க்கிலும் பெரியவர். அவர் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க போறார். இந்த ஞானஸ்நானத்தை போல அல்ல, அவர் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க போறார். அது என்ன? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லிமிட் கொள்ள நம்ம வச்சிடறோம். நிறைய பேர் அபிஷேகம் பெறுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆனால் அந்த அபிஷேகத்தின் மேன்மையை நாம் அறிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை, அதை பயன்படுத்துவதும் இல்லை. ஏதோ நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்திற்காக, நம்ம ஜெபிக்கிறதற்காக, எதுக்கோ ஒரு நம்ம லைஃபுக்காக அப்படியே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அந்த அபிஷேகத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர்களுக்கு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ரெண்டு காரியம் இருக்கிறது. வெறும் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லாமல் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். ரெண்டு காரியத்தை சொல்றாரு இந்த இடத்தில். ஏன் இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது? பைபிள் இன்னும் நிறைய விஷயங்கள் அதை திருப்பி பல வசனங்கள் இதற்கு இருக்கிறது. ஏன் இதை ரெண்டு விதத்தில் சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவருக்குள் அக்னி என்ற ஒரு அடுத்த கட்டமான ஒரு நிலைமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமே நம்ம ஆண்டவரை குறித்து பார்க்கும்போது அவர் என்னைக்குமே காரண பெயரை உடையவர். அவருக்கு எத்தனையோ பெயர் இருக்குது பைபிள்ல. ஆபரகாமை கேட்டீங்கன்னா சொல்லுவார் யெகோவா ஈரே. ஆண்டவருக்கு நீ என்ன பெயர் வைத்திருக்க, உமைக்கு ஆண்டவரை குறித்து என்ன தெரியும்? அவர் யெகோவா ஈரே அப்படின்வார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். மோசேயை கேட்டா சொல்லுவா யெகோவா நிசி. ஏன்? அவர் எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். அமலேக்கியருக்கு விரோதமான ஒரு பெரிய யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். யெகோவா நிசி. ஆகார கேட்ட சொல்லுவா லகாயிரோயி. ஏனென்றால் நான் விரட்டி விடப்பட்ட பொழுது, குடும்பத்தினரால் நான் விரட்டி விடப்பட்ட பொழுது, நான் ஓடி போகும்பொழுது வனாந்திரத்தில் என்னை கண்ட தேவன் அவர், என்னை காண்கிறவர் அவர், அதனால லகாயிரோயி அப்படின்வா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரண பெயரோடு காண்டவரை பார்த்தாங்க. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா என்ன? நம்மை பரிசுத்தம் செய்கிறவர். வேதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ற பதம் வேதம் முழுவதிலும் இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஏசாய் 62:61 அதிகாரம், சங்கீதம் 51 சங்கீதம், ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே முழுக்க 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 அவரை பரிசுத்த ஆவியானவராக நம்ம பார்க்கிறோம். ஏன்? அவர் நம்மை பரிசுத்தம் செய்கிறவர். அதனால காரண பெயர், அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர். ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு பரிசுத்தப்படுத்துறது. அதே நேரத்தில் யோவான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஆட் பண்றாரு. இந்த அக்னின்றது எதுக்கு? இல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு. இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது கூடவே அக்னி என்ற ஒரு பதத்தை கூட சேர்க்கிறார். அது எதுக்கு என்று கேட்டீங்கன்னா, இது மற்றவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவதற்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தில் கூட்டி கொடுக்கிறதான ஒரு அனுபவம். புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்துவதற்காக ஆண்டவர்களுக்குள் அந்த அபிஷேகத்தை கூட்டி வழங்குகிற ஒரு அனுபவம். இதை இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடி அவர் ஊழியம் செய்த நாட்களிலே கூட அவர் அதை குறித்து பேசுகிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 வாசிக்கலாம்.
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்.
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்.
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடுத்த வசந்தி சேர்த்து படிக்கலாம்.
ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு.
நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு.
அது முடியும் அளவும்,
அது முடியும் அளவும்
எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்,
எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இது என்ன அர்த்தம்? பூமியிலே நான் என்னுடைய அபிஷேகத்தை அக்னியாக நான் போட விரும்புகிறேன். ஆனால் இப்ப நான் நினைச்சாலும் அதை என்னால் போட முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால சில காரியங்கள் இருக்குது. அதற்கு முன்பதாக நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் சகலத்தையும் அதன் காலத்தில் கரெக்டா செஞ்சுட்டு வந்தார். எது எப்ப நடக்கணுமோ அதுக்கு அடுத்தது அந்தந்த நேரத்தில் கரெக்டா நடந்துட்டு வரும். அவர் சிலுவையிலே நமக்காக தன் ஜீவனை கொடுத்து ரட்சிப்பின் கிரயத்தை அவர் செய்து முடித்த பின்புதான் அவர் இந்த உலகத்தில் இருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மரித்து மூன்றாம் நாள் எழுந்து 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமாகி அதன் பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு அவர் பரமேறி செல்ல வேண்டும். இது தேவ திட்டம். அதுக்கு பிறகுதான் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப முடியும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆகையினாலே அந்த காலம் அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது, சிலுவையிலே மரிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, அதன் பிறகு உயிர் தெழுந்து அநேகருக்கு தரிசனமாகி நான் பரமேறி சென்று அடுத்த 10 நாட்கள் கழித்துதான் இந்த அபிஷேகத்தை பூமியில எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அந்த காலத்தை அவர் அறிந்திருந்தாலும் அந்த காலத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், ஆனால் அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்பவே நான் ஆசைப்படுறேன் அந்த அக்கினி ஊற்றப்படணும். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் அந்த அக்கினி ஊற்றப்பட வேண்டும். இதை நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். நான் ரொம்ப கிளியரா நான் சொல்றேன், மிகப்பெரிய ஒரு அசைவை கர்த்தர் நம் தேசத்திலே ஏற்படுத்த போகிறார். அதற்காக உத்தமமான ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உத்தமமான ஒரு ஜனம், அதற்கென்று அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற ஒரு ஜனம், அவருக்காக உண்மையாய் வாஞ்சையாய் வைராக்கியமாய் உத்தம இருதயத்தோடு செயல்படுகிற ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் பிரசங்கித்து அந்த வசனங்களை ஆழமாய் ஏற்றுக்கொண்டு அதற்காக நிற்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார். வேத வசனங்களை உறுதியாய் பற்றி கொண்டு நிற்கிறவர்களை கண்டிப்பாய் அந்த கூட்டத்தில் வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஆகையினாலே ஆண்டவர் இந்த இடத்திலே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாய் நடமாடின காலத்தில் இந்த காரியத்தை சொன்னார். அந்த நாட்களில் அவர் ஊழியம் செய்த பொழுது அநேகமாயிரம் ஜனங்கள் அவருடைய கூட்டங்களில் எல்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். பாருங்க 12 அதிகாரத்திலேயே, அந்த லூக்கா 12 அதிகாரத்திலேயே முதல் வசனத்தை வாசிங்க, அப்ப தெரியும்.
அத்தருணத்திலே
அநேகமாயிரம் ஜனங்கள்
ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக
கூடி வந்திருக்கையில் பாத்தீங்களா, இதுதான் கூட்டம். இயேசு கிறிஸ்து கொண்ட கூட்டம் பாருங்க எப்படி இருக்கு. அந்த நாட்களில் அநேகமாயிரம், சில ஆயிரம் கிடையாது, அநேகமாயிரம் ஜனங்கள் அவ்வளவு ஒரு கூட்டம் கூடி வந்துச்சு. ஒருத்தர் மிதிக்கிற மாதிரி வந்தாங்களாம், அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. அவர் சில நேரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ரெட்ரீட் வைக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க. அவர் அப்பத்தை எடுத்து பங்கிட்டு கொடுக்கும் பொழுது சாப்பிட்ட புருஷர்கள் 5000, ஏறக்குறைய 20000 பேர் கிட்ட அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் உட்கார்ந்து ஒரு 3 நாள் கூட்டத்தை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவரை பின்பற்றின கூட்டம் அவ்வளவு இருந்தாலும் அவர் சிலுவையில் மரித்து பின்பு 3வது நாள் எழுந்திருப்பதற்கு முன்பதாக எருசலேமிலே போய் உன்னதத்தில் வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிறதற்கு எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அங்க போய் இருந்தவங்க 120 பேர் மட்டும்தான். பல ஆயிரம் பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க, பல ஆயிரங்கள் அற்புதத்தை கண்டாங்க, பல ஆயிரங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் 120 பேர் மாத்திரமே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 120 பேர், அந்த 120 பேர் மாத்திரமே, ஒரு சின்ன கூட்டம். அதுலயும் பாருங்க, ஒரு சின்ன கூட்டம், 120 பேர். அதே போல இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய வல்லமையினால் நிறைந்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறது ஒரு கூட்டம். ஆயத்தவார்கள் அதுக்குதான் இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய அக்னியை குறித்து ஆண்டவர் பேசுறார். இந்த பூமியின் மேல் அக்னியை போட வந்தேனர், அது நிறைவேறது. எப்ப நிறைவேறுச்சு கேட்டீங்கன்னா, பெந்தேகோஸ்தை எனும் நாளிலே இந்த சம்பவம் நிறைவேறுச்சு. பெந்தேகோஸ்தை எனும் நாளிலே இந்த சம்பவம் நடந்துச்சு. அங்க வாசிங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கலாம்.
பெந்தேகோஸ்தை என்னும் நாள் வந்தபோது
அவர்கள் எல்லாரும்
ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
அப்பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
வரத்தின்படியே
வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்.
போதும், பெந்தேகோஸ்தை எனும் நாள் வந்தபொழுது இந்த 120 பேரும் இவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த அறையிலே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல திடீர் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
கர்த்தர் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றினார். அவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் தேசங்களை அசைக்க ஆரம்பித்தார். நான் சொல்ற கர்த்தருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களில் வல்லமையாய் ஆண்டவர் ஊற்றப்போகிற ஒரு நேரம் உண்டு. எதிர்பார்த்திருங்க, ஆயத்தமாருங்க. அந்த 120 பேர் அதற்கு ஒரு 10 நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆண்டவர் செய்ய போறார், கண்டிப்பா செய்ய போறார். ஆயத்தமாகணும் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களில் நாம் ஆயத்தமாகணும். நம்முடைய லைஃப் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், காட்ஸ் பிளான்ல கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அது நம் மூலமாய் நடக்க வேண்டும். மிஸ் ஆயிடக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆயிடக்கூடாது. இந்த செய்தி நான் பேசுவதற்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறேன். கடந்த வாரத்தில பல இடத்துல ஜெபித்துட்டே இருந்தேன், கர்த்தர் செய்தியை கொடுக்கல, அப்படியே டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அப்படி எனக்கு நான் சிலரோடு சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. அப்படி ஜெபிக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ஊழியர், அவர் வந்து இன்னைக்கு இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தார், சரி கூப்பிடலாமா என்று சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு இன்னைக்கு சண்டே மார்னிங். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எதையும் செஞ்சிடக்கூடாது. ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் கூப்பிட வந்தா கூட ஆண்டவருடைய சித்தம் இருந்தா தான் கூப்பிடும். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை வச்சு ஏதாவது பேசணும்னு நினைச்சிருந்தாருன்னா நம்ம அதை தவறிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால நான் நிதானமாவே இருந்தேன். அப்புறம் நேத்து காலையில இங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணிட்டு போகும்பொழுது எனக்கு அந்த குழப்பம் இருந்துச்சு, அவரை போன் பண்ணி கூப்பிடலாமா, ஏன்னா ஆண்டவர்னா எனக்கு இந்த செய்தி கொடுக்கல, ஒருவேளை அவரை வச்சு அவரும் ஃப்ரீயா இருக்கிறார் கூப்பிடலாமான்னு எனக்கு டைலமா இருந்துட்டே இருந்துச்சு. வீட்டுக்கு போனோன்னா அதே யோசிச்சேன், பேசினேன், வீட்டில பேசிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்குரிய சரியான ஒரு லீடிங்கே வரல. ஆனா கர்த்தர் எனக்கு மதியானம் வரைக்கும் செய்தியை கொடுக்கல, சரியான விதத்தில் லீடிங்கே கொடுக்கல. ஒரு வேற பகுதியை மைண்ட்ல லைட்டா இருந்துச்சு, அதை எடுத்து வாசித்து தியானிக்கும் போது எனக்கு அதுல சமாதானம் இல்லை, பேசணுன்ற ஒரு லீடிங்கே வரல. அப்போ மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி படுத்த உடனே ஒரு திடீரென்று ஒரு சொப்பனம் வந்தது. அதுல பார்க்கும் பொழுது ஒரு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு நீல நிறமாக ஒரு நெருப்பு அப்படியே எரியுது, ப்ளூ, அழகான ஒரு ப்ளூ. என்ன சொல்றதுன்னா ப்ளூ ஒரு வயலட் கலந்த மாதிரி ஒரு நெருப்பு. அது நம்ம சாதாரணம் பார்த்தா நெருப்பு நம்ம பயப்படுறோம் இல்ல, அது பார்த்தா ஆசையா பார்க்கணும் போல இருக்குது. அது மாதிரி ஒரு ப்ளூவும் ஒரு வயலட்டும் அந்த கலந்த மாதிரி, அந்த பிரதரோட ஷர்ட் மாதிரி வச்சுங்களேன், அந்த கலர்ல கிட்டத்தட்ட அது அப்படியே எரியுது. நான் அதை ஆசையா பாக்குறேன். என்ன, அப்போ ஒரு சத்தம் எனக்கு கேட்குது அந்த இடத்துல, நீ அக்னியை குறித்து பேசு, நான் பற்ற வைப்பேன் அப்படின்னார். ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ அக்னியை குறித்து பேசு, நான் பற்ற வைப்பேன். இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு அந்த இடத்துல. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அது அக்னியை குறித்து பேசு. அப்போ சாயங்காலம், எனக்கு சாயங்காலமே நேற்று எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தியானிக்க. அப்புறம் போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிச்சு படிச்சு பார்த்தேன், அக்னி பைபிள் ஆண்டவர் எனக்கு லீட் பண்ணுறது, யோசிச்சு யோசிச்சு ஜவுமணி படிச்சு பார்த்தேன். சரியா அவ்வளவு கரெக்டாக எனக்கு ஒன்றும் கிடைக்கல, புரியல, நல்ல டயர்ட் ஆயிட்ட, 12 மணி ஆயிடுச்சு, வேற வழி இல்லாம படுத்துட்டேன். சரி, கர்த்தர் சொல்லிட்டார், தெரியும், 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு, டயர்டா படுத்துட்டேன், ஒன்னும் பண்ண முடியல. காலையில 4 மணி இருக்கும், 4:30 இருக்கும், திடீர்னு என் உள்ளத்துல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. தூக்கம் அப்படியே கலையுது, ஆண்டவர் அந்த செய்தி அப்படியே பேசுறாரு என் உள்ளத்துல காலையில 4:30 மணிக்கு. அப்புறம் உடனே எழுந்து உட்கார்ந்து கர்த்தர் சொன்னது அப்படியே என்னென்ன காரியங்களையும் அது அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போறார், ஆண்டவர் செய்ய போறார். ஒரு அக்னியை கர்த்தர் தேசத்தில் ஊற்றப் போகிறார், ஒரு உத்தமமான ஜனத்தின் மேல் கர்த்தர் அக்னியை பற்ற வைக்க போறார். அதற்காக சபைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், உத்தமமான ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும், நீண்ட நேரம் ஜெபிக்கணும், கர்த்தருக்கு நம்ம ஆயத்தமாகணும். சரி, என்னுடைய செய்தி அல்ல, ஆனால் உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்றேன். இப்போது இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த 120 பேரும் வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருடைய அக்னி இந்த 120 பேர் மேலும் வந்து இறங்கினது. உடனே அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது வானத்தின் பல தேசங்களிலிருந்து, வானத்தின் கீழ் இருக்கிற பல தேசங்களிலிருந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அந்த நாட்களில் பண்டிகை கொண்டாடும்படியாக, அதாவது இந்த பெந்தேகோஸ்தை பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேமிலே வந்து வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேலறையிலே பெரிய சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் எட்டி பார்க்கிறாங்க. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது 12 வாசிக்கலாம், 2:12
எல்லாரும் பிரமித்து, சந்தேகப்பட்டு,
இது
என்னமாய் முடியுமோ என்று, ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள், மற்றவர்களோ, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று, பரியாசம் பண்ணினார்கள்,
இந்த 120 பேர் இந்த இடத்தில் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய அக்கினியினால் நிறைந்திருக்கிறார்கள். இது வெறுமனே ஒரு அபிஷேகம் என்று சொல்லுகிறதை விட ஆவி நிறைவு, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். சும்மா ஒரு அன்னை பாஷை இல்ல, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாங்க, பவர்ஃபுல்லா ஆண்டவரால் நிரப்பப்பட்டாங்க, அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருந்த பொழுது சுற்றிலும் இருந்தவங்க வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்த மாடியில் எட்டி பார்க்கிறாங்க. அந்த சத்தத்தை பார்த்த உடனே சிலர் ஆச்சரியப்படுறாங்க, என்னமோ பேசுறாங்களே, இது என்னமாய் முடியுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் என்ன செய்து அதை பார்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சாங்க, இவங்க மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறாங்க, குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் என்று சொல்லி அதை பரியாசம் பண்ணினாங்க. இருந்து என்ன தெரியுது, இவங்க எல்லாரும் ஆண்டவரை அறியாதவர்கள், இவங்களை பார்த்து குடிகாரர்கள் நாங்க, ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இப்படி செய்யும் பொழுது 14 பார்க்கிறோம், பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த நேரத்திலே அவன் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். அந்த கூடி நின்று பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்து பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறான். இந்த கூட்டத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க விசுவாசித்த கூட்டம் கிடையாது, ஆண்டவரை தேடின ஒரு கூட்டம் கிடையாது, பரியாச கூட்டம். அந்த இடத்துல கூடி வந்தவங்க எல்லாரும் தேவ பக்தியான, அவங்க பாரம்பரிய தேவ பக்தி தான் இருந்துச்சே தவிர ஆண்டவரை குறித்த ஒரு பயமோ ஒரு பக்தி அவங்களுக்கு கிடையாது. ஆவியிலே நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணின ஒரு கூட்டம். என்னைக்குமே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அட்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். தேவ பக்தி உள்ள ஒரு கூட்டத்துக்கு அட்ரஸ் பண்றது ஈஸி, பேசுறது ஈஸி, ஆனால் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்பொழுது பேதுரு தன்மையில் இருக்கிற அபிஷேகத்தோடு, அந்த ஆவியானவருடைய அக்கினியோடு எழுந்து நின்று அந்த பரியாச கூட்டத்தை பார்த்து அவன் பேசுகிறான். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து பரியாசம் பண்றீங்களே என்று ஆரம்பித்து அவன் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறான். வாசிக்கலாம், அவன் பிரசங்கித்த பிறகு 36 வாசிக்கலாம்,
ஆகையினால்
நீங்கள் சிலுவையில் அறைந்த
இந்த இயேசுவையே
தேவன்
ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்.
இப்ப பாருங்க, அவன் என்ன அட்ரஸ் பண்ண, பிரசங்கத்தில் என்ன இருந்துச்சு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு. அவளை பார்த்தான் சொன்னான், அவங்களை அன்பையும் அன்பா கூப்பிடல, அருமையானவர்களே நாம பேசல, அப்படிலாம் பேசல, நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். அப்படின்னு அந்த பரியாசம் பண்ற கூட்டம் யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாயிருந்தவர்கள், பரபாசை விடுதலை செய்யும் என்று கூச்சலிட்ட கூட்டம், அவனை சிலுவையில் அறையும் என்று ஒரு கூட்டம் கூச்சலிட்டதே அந்த கூட்டம் தான் அது. அதனால ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் தேவன் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் கிறிஸ்து என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாருக்கும் நீங்கள் அறிய கடவீர்கள் என்று அவர்தான் ரட்சகர் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் பிரசங்கிக்கிறான். அப்ப அந்த கூட்டத்திற்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே உங்களை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க தான் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் அவன் சொல்றான். அது அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு இரிட்டேட் பண்ணும். ஆனால் நடந்தது என்ன? 39வது வசனத்தில் வாசிங்க,
வாக்குத்தத்தமானது
உங்களுக்கும்
உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்.
37 வாசிப்போம்.
இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக
பேதுருவையும்
மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நீங்கள் கொலை செய்தீர்கள் சொன்னான். அவங்க பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களை பார்த்து நீங்கள் கொலைகாரர்கள். ஆனா அவங்க அதுக்கு இரிட்டேட் ஆகல, அவங்க பயந்தாங்க. பேதுரு ஒரு சாதாரண மனுஷன்தான், பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் அவனுக்கு கிடையாது, பெரிய பொசிஷன் எல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்னால பயந்தாங்க, நடுங்கினாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து ஆண்டவர் மாறே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இருதயம் குத்தப்பட்டுச்சு. இந்த இருதயம் எப்படி குத்தப்பட்டது யோசிச்சு பாருங்க. பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் குத்தப்பட்டு ஆண்டவர் மாறே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இங்கதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அக்னியின் செயல்பாட்டை பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் கிறிஸ்துவை பரியாசம் பண்ணுகிற கூட்டம் தேசம் முழுவதும் நிறைஞ்சிருக்குது. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் எழும்பி சபைகளை அடைக்கிறதும் உடைக்கிறதும் மற்றும் ஊழியம் செய்கிறதை அவமதிக்கிற கூட்டம் தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் நிறைஞ்சிருக்குது. எத்தனையோ வீடியோஸ் எனக்கு வருகிறது, தேசத்தின் பல இடங்களிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதை அவமானப்படுத்துகிறதும் அவர்களை அடிக்கிறதும் சபைகள் உடைக்கப்படுகிறதும் எல்லா இடத்திலும் நடக்குது. இந்த காரியத்திற்கெல்லாம் யார் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? அரசாங்கம் வைக்காது, போலீஸ் வைக்காது, அரசாங்கம் வைக்காது, சட்டம் வைக்காது, தெரியுமா? வைக்காது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்ல சோஃபி ஒரு நண்பன் நினைக்கிறேன் ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. அதுல கன்னியாகுமரியில ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் கூடி ஆராதிக்கிறதை தடுக்கிறாங்க. அப்ப அதற்காக ஒருத்தர் வந்து போன் பண்ணி அவங்க லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த வீட்டில் கூட்டம் நடக்கிறதை ஏன் தடுக்கிறாங்களே, அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலாமே. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு, அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால நாங்க வந்து அதெல்லாம் அவங்க தடுக்கிறது நாங்க ஒன்றும் அப்செக்ட் பண்ண முடியாது, அது அப்படிதான் தடுப்பாங்க. அப்ப இதுக்கு யார் காரணம்? அப்ப எஸ்பிட்ட நான் கலெக்ட் பண்றேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். இவன் உடனே இந்த பேசுற சொல்ற, நான் வந்து எஸ்பிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், கலெக்டர்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற. ஆனா அவங்க தான் சொன்னாங்க இந்த விஷயத்துல வந்து தலையிட வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்ற திருப்பி திருப்பி பேசும்பொழுது கூட கர்த்தருடைய ஊழியத்தை தடை செய்கிற அந்த கூட்டத்தை கேட்கறதுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து முன்வரவே இல்லை. மேலாக எனக்கு சொல்லிட்டாங்க, அதை வந்து நீங்க அப்செக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் நடக்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு விரோதமாய் அங்க ஒரு பிரச்சனையில் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடக்கிறதே தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது தடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரும் பண்ண முடியல. அந்த கான்வர்சேஷன் அப்படியே போய் முடியுது. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழகத்திலிருந்து இந்தியாவின் எல்லா பகுதி வரையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். இதற்கு அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்காது, சட்டம் அதற்கு உதவி செய்யாது, கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் வெளிப்படும் பொழுதுதான் அவர்கள் பயப்படுவார்கள், திகைப்பார்கள், நடுங்குவார்கள், இருதயத்தில் குத்தப்படுவார்கள், ஆண்டவர் மாறே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விழுவார்கள். அபிஷேகத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம், அந்த அக்னி. இது சாதாரண அபிஷேகம் இல்லை. எல்லாரும் அபிஷேகம் பெற்றோம் சொல்றோம், ஆனால் இது சாதாரணமா நான் அபிஷேகம் பெற்றேன் இருக்கிறதல்ல. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் நிறைவை பெற வேண்டும். அந்த அக்னி நமக்குள் இருக்கணும். அது இருக்கும் பொழுதுதான் இவைகளை எல்லாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். இவைகள் எல்லாத்தையும் நம்ம கவுண்டர் பண்ண அந்த அபிஷேகத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர, மற்றபடி நம்முடைய மாம்ச பலத்தினாலோ சட்டத்தினாலோ போலீஸினாலோ ஒன்னும் நடக்காது. இன்றைக்கு தேவை சபைகள் இந்த அபிஷேகத்தின் ஆழத்தை பார்க்க வேண்டும், இந்த அக்னியை அனுபவிக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணி நிற்கிறாங்க, மதுமானத்தில் நிறைந்திருக்கிறார்கள், பரியாசம் பண்றாங்க. ஆனால் பேதுரு ஒரு மனுஷன் எழுப்பி பிரசங்கிக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக அந்த கூட்டமே பயந்தது, நடுங்கினது, இருதயத்தில் குத்தப்பட்டது, ஆண்டவர் மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. காரணம் என்ன? சிங்கிள் வேர்டு, அபிஷேகம், அக்னி. அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த அக்னி எல்லாவற்றையும் பொருட்படுத்த. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் ஏதோ நானும் வந்தேன், நானும் போனேன், ஒரு அபிஷேகத்தை பெற்றேன், நானும் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறேன், இதுல திருப்தியா இருக்காதீங்க. உங்கள் சொந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் அபிஷேகத்தை பயன்படுத்திக் கொண்டு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக மாத்திரம் நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்திக் கொண்டு வாழாதீங்க. நீங்கள் ஆவியிலே நிறைந்து இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரைகளுக்கு விரோதமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வருவார், தேசத்தில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துவார், அந்தகார கிரியைகள் செயலற்று போகும்படிக்கு கர்த்தர் செய்வார். இதற்கு தேவை ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம். இந்த நாட்களில் கர்த்தரது கடைசி நாட்களில் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். இந்த இடத்தில் நடந்தது என்ன வாசிங்க, 40வது வசனத்தை வாசிங்க.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும்,
இன்னும் அநேக வார்த்தைகளினாலும்
சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று,
புத்தி சொன்னான்.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள்,
ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்.
பரியாச கூட்டம் எல்லாம் சரண்டர் ஆயிடுச்சு. மதுபானத்தினால் வெறித்திருக்கிறார்கள், கிண்டல் அடிச்ச கூட்டம் எல்லாம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு முன்பாய் வந்து விழுது. அந்த கூட்டத்தில் 3000 பேரை கர்த்தர் அந்த ஒரு பிரசங்கத்தில் கர்த்தர் சந்தித்தார். காரணம் என்ன? அபிஷேகம், ஆவி நிறைவு, தேவ அக்னி. இந்த கடைசி நாட்களில் இது ரொம்ப தேவை. இதற்காக ஜெபிங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க திருப்தியா இருக்காதீங்க. அபிஷேகம் பெறாதவங்க இந்த நாட்களில் கண்டிப்பாக வல்லமையாய் அபிஷேகத்தை பெறணும். அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஆவியின் நிறைவுக்குள் கடந்து போகிறதுல நீங்க தீவிரமா இருங்க. ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும் உங்களை கொண்டுதான் நடக்க வேண்டும். ஆமேன். முதல் காரியம். இரண்டாவது, இந்த அபிஷேகம், இந்த அக்னி இவங்க வாழ்க்கையில செய்த அடுத்த காரியம் என்ன? 3வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம்.
ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள்.
தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில்
பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாச வாசல் எனப்பட்ட
நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட
தேவாலய வாசல் நடையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றான். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக்கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்.
இரண்டாவது பாருங்க, இந்த இடத்தில் பேதுருவும் யோவானும் ஜஸ்ட் ப்ரே பண்றதுக்கு போறாங்க. இப்ப அவங்க மேல அந்த அக்கினி நிறைஞ்சிருக்குது. அந்த அக்கினி நிறைந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே இவர்கள் ஜெபிக்கிறதுக்கு அவங்க போறாங்க. அப்படி அவங்க ஜெபிக்க போற வழியிலே பிச்சை கேட்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் பிச்சை கேட்கிறவன் ஏதாகிலும் கிடைக்குமான்னு தான் பார்த்தான். அவனுக்கு ஒரு அற்புதத்திற்கான நோக்கமே இல்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் பணம் தான், ஏதாவது கிடைக்குமா. ஆனால் இவங்க ஆவியிலே நிறைந்தவர்கள். இவங்க ஜெபிக்க போறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பிரிட் ஃபில்லிங்ல தான் இருக்கிறாங்க, நிறைஞ்சிருக்கிறாங்க. இவனுடைய நோக்கம் எல்லாம் ஸ்பிரிச்சுவலா இருக்குது, அவனுடைய நோக்கம் எல்லாம் மெட்டீரியலா இருக்குது. அவன் பணத்துக்கு தான் பார்க்கிறான். ஆனா இவர்களுடைய நோக்கமும் இவனுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து ஒரு ஆத்மாவை கத்தரைக்கு காண்பிக்கொண்டு வரலாம் நினைக்கிறான். பார்த்தாங்க, கையை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் அவன் சுகமடைஞ்சான். யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஆட்கள். இந்த பேதுரு யோவான் சாதாரணமான ஆட்கள். ரொம்ப அசாதாரணமான விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக இந்த இடத்துல அவங்க செய்யறாங்க. இவன் நினைச்சிருப்பாங்க, சரி ஏதோ வந்தோம், இவன் வந்து பிச்சை கேட்டான், இவன் இப்படி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்லே பிச்சைக்காரன் இருக்கக்கூடாது, இவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க ஜஸ்ட் பிரயாசப்பட்டாங்க, தூக்கி விட்டாங்க, சுகமாச்சு. ஆனால் அந்த ஒரு அற்புதம் 4:4 சொல்லுகிறது, 5000 பேரை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது இல்லையா. 4:4 பாருங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்துச்சு. இது ஒரு பெரிய அவுட்ரேட் மிரக்கல், வெளியரங்கமான அற்புதம். இவனை அறியாத ஜனங்க யாரும் இல்லை. ஒரு பெரும் திரள் கூடிச்சு இவனை பார்க்கறதுக்குனே. இந்த வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தை அவன் ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் சந்திக்கிறான். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்ப நான் சொல்றேன், இந்த அற்புதத்திற்கு காரணம் என்ன? இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறதற்கு காரணம் என்ன? அபிஷேகம். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய சரீரத்தில் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிற வியாதிகள், இங்க பிறவியிலேயே இவன் ஒரு சப்பானின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் மனிதனை சப்பானியாக பிறக்க பண்ணுகிறவர் அல்ல. அவனை வந்து ஊனமாக இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு விதத்திலையும் நல்ல விதத்தில் செம்மையானவனாய்த்தான் உண்டாகிறார். ஆனால் இந்த ஊனமாய் பிறக்கிறதற்கு காரணம் என்ன? தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அசுத்தாவியின் பாதிப்பு இந்த குழந்தைக்கு உண்டாயிருக்கணும். அவன் பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்திருக்கிறான். எத்தனையோ குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன், குடும்பத்திலே சாபம், பெற்றோர் பாவ வாழ்க்கை, சாபம் மற்றும் மோசமான சில காரியங்கள் இருக்கும். அந்த முன்னோர்களின் சாபம் இருக்கும். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைகள் ஊனமா இருக்கும், மன வளர்ச்சியற்ற குழந்தையா இருக்கும், பல விதங்களில் பாதிக்கப்பட்டதா இருக்கும். நிறைய இடத்துல அப்படி நடக்கிறத பார்க்கணும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவிகள் அந்த குடும்பத்தில் பிறக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே பாதிச்சிருது. பிறந்த பிறகுல, முன்னாலேயே பாதிச்சிருது. அந்த குழந்தை தாயின் கருவில் உருவாகும் பொழுது அந்த குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபம், அந்த அசுத்தாவின் ஆதிக்கம், அந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கும் பொழுது மன வளர்ச்சியை பாதிக்கிறது.
ஊனத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த பிசாசினுடைய ஆதிக்கத்தோடையே அந்த குழந்தை பிறகுது. அந்த பிசாசின் ஆதிக்கத்தோடையே அது வளருது. எவ்வளவு ஒரு வேதனை! இவனுடைய வாழ்க்கை அதுதான். பிசாசின் ஆதிக்கம் அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது. அதனாலதான் அப்படி பிறந்திருக்கிறான். அவன் அப்படியே இருந்துட்டான். கடைசியில் அவனுடைய லைஃப் ஸ்டைலே பிச்சைக்காரன் ஆயிட்டான். வேற வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கையை அப்படி தலையில மாத்துற ஒரே காரியம் என்ன? அபிஷேகம். இவர் அண்மையில் இருந்த அபிஷேகம், இவர் அண்மையில் இருந்த அந்த அக்கினி, அதுதான் காரியத்தை மாத்துச்சு. நம்முடைய தேசம் அநேக ஜனங்கள் சாபத்தில் நிறைஞ்சிருக்கிறான். சாபக்கட்டுகள், ஏராளமான சாபக்கட்டுகள். அந்த சாப கட்டுகள் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு ஒரே காரியம் இன்றைக்கு தேவை, தேவ ஜனங்களின் மேல் ஒரு வல்லமையான அபிஷேகம் இன்றைக்கு தேவை. நம்முடைய தேசத்தை பொறுத்த மட்டும் இந்த சாபத்துக்கு பஞ்சமே கிடையாது. மற்ற உலகத்தில் மற்ற தேசங்களை விட நம்முடைய தேசம் இதுல மிகவும் பின்தங்கிய ஒரு தேசம். மாந்திரீகங்களும் விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் தகாத காரியங்களும் பெருகி இருக்கிற ஒரு தேசம். அதனால் இந்த சாபத்திற்கு நம்முடைய தேசத்தில் குறைவே கிடையாது. ஆகையினாலே இன்றைக்கு அதை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய காரியம் அபிஷேகத்தில் மாத்திரம்தான் மேற்கொள்ள முடியும். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகத்தில் நீங்கள் வளருங்கள், வளருங்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தில் மட்டும் போதும் இருக்காதீங்க. ஆண்டவர் இன்னும் எனக்கு உடைய அபிஷேகத்தை ஊற்றும். கத்திரத்தில் நீங்க கேளுங்க. அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவங்க அப்படியே கேஷுவலா அப்படியே இருந்துட்டே இருக்காதீங்க. நம்ம கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இருக்காதீங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு எப்ப கத்திர கொடுக்கிறாரோ அப்ப கொடுக்கட்டும், இல்ல அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு இந்த கூட்டம் முடியும் பொழுது நான் உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு எனக்கு வேணும். கத்திர இடத்துல கேளுங்க. எப்ப கொடுக்கிறாரோ வாங்கிக்கலாம், அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கத்திரனை அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகத்தில் நான் நிறைந்து என்னுடைய வாழ்க்கையை நிலைமை மாறணும். என்னுடைய ஆவிக்குறி நிலைமை மாறணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறணும். என் பரிசுத்த வாழ்க்கை மாறணும். ஆண்டவருக்கு இருக்கிற வைராக்கியம் மாறணும். என்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்ப இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை போதும், மாற்றம் எனக்கு வேணும். அந்த ஒரு தீர்மானத்தோடு இருங்க. ஆண்டவர் செய்வார். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருந்த வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாரும் எரிச்சல் ஆயிட்டாங்க. இவன் ஒரு பிரசங்கம் பண்ற ஒரு இடத்துல 3000 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல பிறவி சப்பானியான ஒரு மனுஷனை எல்லாரும் பார்க்கும்படி எழுப்பிட்டான். இதை பார்த்து 5000 பேர் போயிட்டாங்க. இவங்களை தடுக்க முடியலையே, இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியலையே என்று சொல்லி பயந்தாங்க. பயந்து என்ன செய்யறாங்க? மூணாவது என்ன செய்யறாங்க பாருங்க, 4:5 வாசிங்க.
மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே
எந்த நாமத்தினாலே
இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும்
தெரிந்திருக்க கடவது ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாருகிட்ட பேசுறான் தெரியுமா? ஒரு மீனவன், சாதாரண ஆள், படிப்பறிவு இல்லாதவன், பேதமையானவன். ஆனா இவன் யாருகிட்ட பேசுறான்? ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாரும் கூடியிருக்கிற அந்த இடத்துல இவன் பேசுறான். பெரிய பெரிய ஆட்கள் அவனுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்க. ஜனத்தின் அதிகாரிகள், அண்ணா காய்பா பிரதான ஆசாரியன் எல்லாம் கூட்டம் கூடியிருக்கிற இடத்துல அவங்கள பார்த்து சொல்றான், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவரை கொண்டு இதை செய்தார், நீங்க இதை செஞ்சீங்க என்றான். நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க. பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்றான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் மகிமைப்படுத்தினார்.
எப்படி இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? யோசிச்சு பார்க்கணும்.
அந்த நாட்களில் இருந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள், இன்னைக்கு சொல்ல போன அன்றைக்கு யூதர்கள் ரோமருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாங்க. ரோம அரசாங்கம் யூதர்களை அரசாண்டு கொண்டிருந்துச்சு. அப்ப தங்களை எதிர்த்து இருக்கிறதான அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு விரோதமாக முன்பாக அவ்வளவு தைரியமா இவனால் எப்படி இப்ளை பண்ண முடிஞ்சது?
பைபிள் அந்த இடத்துல வசனம் அதுக்கு ஆதாரம் கொடுக்குது. 8 பாருங்க, அங்க கேட்கும் பொழுது அவர் நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டாங்க. கேட்ட உடனே பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து இத பேசினான். பரிசுத்தாவியினால் நிறைந்து, அந்த வார்த்தை கவனிக்கணும்.
பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் என்பது நம்ம வெறுமனே ஜெபிச்சுட்டு அப்படி போறது மட்டுமல்ல, எவன் ஒருவரிடத்தில் இந்த அபிஷேகம் நிறைவாயிருக்கிறதோ அவன் எந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் சந்திக்கிறதற்கு அவன் பலன் உள்ளவனாயிருப்பான்.
தெரியுமா?
இது நம்ம நிறைய பேர் வந்து பார்க்கும்போது இது அபிஷேகம் என்னமோ நம்ம வந்து அப்படி அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அபிஷேகம் எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறது. அபிஷேகம் எந்த இடத்துல ஆவியில் நிறையிற பாருங்க, நமக்கு சபையில தான் ஆவியில் நிறையணும் நம்ம நினைப்போம், ஆனா இவன் எங்க ஆவியில் நிறையறான்? அவனுக்கு எதிராக இருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் அவன் ஆவியானவரால் நிறைஞ்சு பேசுறான். இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முன்னறிவிச்சிட்டாரு. பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 12:11-12 வசனங்களை வாசிங்க. இந்த சம்பவம் அங்கேயே கர்த்தர் சொல்றாரு. பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:11-12.
அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும்
துறைத்தனத்தாருக்கும்
அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது
எப்படி
எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்றும்
எதை பேசுவோம் என்றும்
கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை
பரிசுத்த ஆவியானவர்
அந்நேரத்திலே
உங்களுக்கு போதிப்பார் என்றார். நிறைய பேர் இந்த 12 மட்டும் படிச்சுட்டு சொல்லுவாங்க, பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியான நேரத்தில் பேசுவார். இது ஸ்டேஜ்ல ஏறி பிரசங்கம் பண்றது இல்ல, அதிகாரிகளுக்கு முன்பதாக தலைவர்களுக்கு முன்பதாக உங்களை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாய் நீங்கள் கொண்டு போய் நிறுத்தப்படும் பொழுது அவங்களுக்கு என்ன மறு உத்தரவு கொடுப்போன்னு பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை நிரப்புவார், நிறைத்து நீங்கள் என்ன பேச வேண்டுமோ அந்த அதிகாரிகளுக்கு முன்பாய் உங்களை பேச வைப்பார். இதுதான் அபிஷேகம். இதைத்தான் பேதுருவோட லைஃப் நடந்துச்சு. இங்க இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார், அதுதான் பின்னால் அங்க நடந்துச்சு. அதிகாரிகளுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான், அவன் ஆவியானவரால் நிறைந்து அவன் பேசினான். அந்த அபிஷேகத்துக்கு முன்னால் அவங்களால் நிக்க முடியல. அபிஷேகம் இருக்கும் போதுதான் அங்க உங்களுக்கு தைரியம் இருக்கும். இதை நான் ஊழியத்துக்கு மட்டும் சொல்ல, பர்சனல் லைஃபுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு எதுலையுமே ஒரு கான்பிடன்ஸ் இல்லையா? உங்களுக்கு சொந்த காரியத்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு ஊழியத்தை மட்டும் இல்லை ஜெனரலா பேசுறேன். உங்களுடைய சொந்த விஷயம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட காரியம், எதுலையுமே உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்லையா? எதுலையுமே உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லையா? எதுலையுமே உங்களுக்கு குழப்பமா இருக்குதா? எல்லாமே கலக்கமா இருக்குதா? எதுலையுமே தைரியமா ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு முடியலையா? அபிஷேகத்தை நீங்கள் நிறைவாய் பெற்று பாருங்கள், அப்புறம் உங்க காரியம் மாறும். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில பெருகும் பொழுது எந்த விஷயத்தில் நீங்க கான்பிடண்டா நீங்க இருப்பீங்க? ஆவியானவர் எந்த இடத்துல இறங்குகிறார் அந்த இடத்துல தைரியம் வரும். தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை கொடுக்கிறவர், போதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நேரப்போய் பேதுருவும் யோவானும் இவங்களை இந்த பேதுருவும் யோவானையும் அந்த அதிகாரிகள் மிரட்டி அனுப்புறாங்க. வேற வழி இல்லை அவங்களுக்கு. கடைசியில் இந்த நாமத்தை குறித்து எங்கேயும் பேசக்கூடாது என்று சொல்லி அவங்களை பயமுறுத்தினாங்க. பாருங்க 17 வசனத்தை வாசிங்க.
ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து
இயேசுவின் நாமத்தை குறித்து
எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு
கட்டளையிட்டாங்க. பயமுறுத்தி என்பதான் இந்த நாமத்தை எங்கே பேசக்கூடாது. ஆனா பேதருக்கு கொஞ்சம் கூட பயம் வரல இல்லையா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொல்லுவோம், பேதரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிற உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாய் நியாயமாயிருக்குமோ என்பதை நிதானித்து பாருங்கள்ட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே வரல. இது என்ன நடந்துச்சு தெரியுமா? உடனே இந்த நியூஸ் எடுத்துட்டு நேரம் போறாங்க. அந்த நாட்களிலே வீடுகளிலே சபைகள் நடந்துச்சு. ஒவ்வொரு வீடுகளிலும் கூட்டம் கூடி விசுவாசிங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி கூடி வருகிற அந்த கூட்டத்தில் போய் பேதரு யோவான் போய் விட்னஸ் பண்றாங்க. இந்த மாதிரி போனோம், ஜபாலயத்துக்கு போனோம், ஒரு பிறவி சப்பானியை சுகமாக்கணும். உடனே ஜனங்க கூடி வந்தாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணும், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே எங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்களை மிரட்டினாங்க, நீ இந்த இயேசுவ நாமத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு மிரட்டி இருக்கிறாங்க, இதை பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சூழ்நிலைகள் மோசமா இருக்குது என்று போய் அந்த ஜப கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கு, ஜபிக்கிற கூட்டத்தில் போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே 4 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜபிக்கிறாங்க. அதை கேட்டு 24 படிக்க வேண்டாம், அவர்கள் அதை கேட்டு ஒருமணப்பட்டு ஜபிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு 29 வாசிங்க,
இப்பொழுதும் கர்த்தாவே
அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய
இயேசுவின் நாமத்தினாலே
அடையாளங்களும்
அற்புதங்களும் நடக்கும்படி செய்து
பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி
உம்முடைய ஊழியக்காரர்
உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி
அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார்கள்.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள்
கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
இங்கே ஒரு ஆவி நிறைவு வருகிறது. ஆவி நிறைவு வந்தவுடனே தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. எங்கெல்லாம் ஆவி நிறைவு இருக்கிறதோ அங்கெல்லாம் தைரியம் இருக்கிறது. புரிஞ்சிட்டீங்களா? பைபிள்ல எங்கெல்லாம் ஆவி நிறைவு வருகிறதோ அங்கெல்லாம் தேவனுக்குரிய தைரியம் வரும். பேதுரு ஆவியிலே நிறைந்தான், தைரியமா ரிப்ளை பண்ணான். சபையார் பயந்தாங்க, ஜெபிச்சாங்க, ஆவி நிறைவு வந்துச்சு, தைரியமாய் வசனத்தை பேசினான். அபிஷேகம் இருக்கிற இடத்தில் தைரியம் உண்டு. உங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும், கர்த்தருடைய காரியமா இருக்கட்டும், ஆவியிலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள் என்றால் நீங்க தான் உண்மையிலேயே தைரியசாலி. ஆமேன். ஆவியிலே நிறைந்திருக்கிறவன் தான் எந்த சூழ்நிலையிலும் தைரியசாலி. அவன் ஸ்டெடியா இருப்பான், தெளிவா இருப்பான், கரெக்டா முடிவெடுப்பான். ஏன்னா அவனுக்குள் ஆண்டவருடைய தைரியம் இருக்கிறது. கர்த்தர் அவனை கரெக்டா நடத்துவார். சரி, இப்போ இப்படி பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இதிலெல்லாம் இப்படி வருதுன்றது இப்ப பார்த்தோம். இப்ப இந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம கொண்டு வர்றது? வேகமாக ஒரு 5 நான் சொல்லி ஜெபிக்க போறோம். இந்த ஆவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில வரணும், இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். எப்படி நம்மை காத்துக்கொள்வது? புரியுதா? இவங்க பேசுறாங்க, இவருடைய வாயின் வார்த்தைகளில் அந்த வல்லம் இருந்துச்சு. பேதுரு பிரசங்கம் பண்றான், அவன் சாதாரண ஆள் தான், படிப்பறிவு இல்லாதவன். ஆனால் அவன் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் 3000 பேரை பிடிச்சது. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஜனங்கள் இருதயத்தை குத்த வச்சது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு முன்பாக எவனால் நிக்க முடியல. ஏன் அந்த வாயின் வார்த்தைகளில் அவ்வளவு பவர் இருந்துச்சு? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் ஏன் அவ்வளவு அனாயிட்டிங் இருந்துச்சு? ஏன் அந்த அதிகாரம் இருந்துச்சு? காரணம் என்ன? நம்முடைய வாயிலிருந்து அந்த அபிஷேகம் வெளிப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை என்னைக்குமே முக்கியம். புரியுதுங்களா? கர்த்தர் என்னைக்குமே ஒரு சரியான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண முடியும். பாத்திரம் கரெக்டா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:29 வாசிங்க.
திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
அப்படியே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாய் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தைனா என்ன? இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பக்தி விருத்தி இல்லாத எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள். பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத வீணான வார்த்தைகள், கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, பரியாசம் பண்றது, மத்தவங்களை குறை சொல்றது, குற்றப்படுத்துறது, எல்லாத்தையும் அவமதிச்சுக்கிறது, இதெல்லாம் தான் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அப்போ பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடியதுதான் நல்ல வார்த்தை, மற்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தையை இந்த வாயில யூஸ் பண்ணாதீங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய வாய் காக்கப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகள் பேசாதபடி, பக்தி விருத்தியற்ற வீணான காரியங்களை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் அஞ்சாம் அதிகாரத்துக்கு வாங்க, நாலாம் வசனத்தை படிங்க, அப்படின்னு புரியும்.
அப்படியே
அப்படியே
வம்பும்
வம்பும்
புத்தியீனமான பேச்சும்
புத்தியீனமான பேச்சும்
பரியாசமும்
பரியாசமும்
தகாதவைகள்
தகாதவைகள்
ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்ப புரியுதா கெட்ட வார்த்தை என்ன இருந்தது இல்லையா? இங்க கெட்ட வார்த்தை லிஸ்ட் கொடுக்கிறாரு பாருங்க. வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் தகாதவைகள், இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மற்றவங்களை கேவலமா பேசாதீங்க, மற்றவங்களை கிண்டல் அடிச்சு பேசாதீங்க, மற்றவங்களை அவமதிச்சு பேசாதீங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டியே பேசாதீங்க. அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள், ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்பான வார்த்தைகள். புரிதல, யாரையும் குற்றப்படுத்தி கிண்டல் அடிச்சு கேவலப்படுத்தி அவதூறு பேசுறது ஆண்டவருக்கு முன்பாக அருவறுப்பு. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு, புத்தியீனமான பேச்சு, இது பேசக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணுவதற்கு நம்முடைய வாய் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அபிஷேகத்தை பெறுறோம், ஆனால் பெறுகிற அபிஷேகத்தை நம்ம இழந்துறோம், லூஸ் பண்ணிடுறோம். ஓட்ட பாத்திரத்தில் பெற்ற மாதிரி ஒழுகி போயிடுது. சபைக்கு வர்றோம், அபிஷேகத்தை வாங்குறோம், போனோன்னு வீட்டுக்கு போனோன்னு ஒழுகி போயிடுது. ஏன்? நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம சரியா மெயின்டைன் பண்ண தவறியறதுனால பெறுகிற அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. முதல் காரியம். இரண்டாவது, இனி பாசிட்டிவான சில விஷயத்தை ஒரு ரெண்டு காரியத்தை சொல்றேன். தேவ சமூகத்தில் இந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நம்ம கரையை செலுத்தணும். ஜப ஜீவியம், சின்சியர் பிரேயர் லைஃப், ஜப ஜீவியம் கண்டிப்பா இருக்கணும். தனி ஜபம், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறது கண்டிப்பா இருக்கணும். பைபிள் உங்களுக்கு ஒரு அழகான சம்பவத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து காட்டுற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12.
அந்நாட்களிலே
அவர்
ஜபம் பண்ணும்படி
ஒரு
மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார்.
அந்நாட்களில் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக் கொண்டிருந்தார். ஒரு ஹோல் நைட் இயேசு கிறிஸ்து பிரேயர்ல உட்கார்ந்துட்டார். ஹோல் நைட் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்னைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான ஊழியத்தை தான் செஞ்சார் எல்லா இடத்துலையுமே. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சில டிஃபரன்ஸ் இருக்குது.
அவருடைய லைஃப்லயும் கூட பார்த்தீங்க சில டிஃபரன்ஸ் இருக்குது. இப்ப இந்த 12 வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பிரேயர் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நடந்திருக்குது. ஹோல் நைட் அப்படியே வாங்க. அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு, உடனே 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு வருகிற வசனத்துல பாத்தீங்கன்னா 12 பேரை தெரிந்து கொண்டார். 17 வசனத்துல பாத்தீங்கன்னா பின்பு அவர் அவர்களுடனே இறங்கி அந்த தெரிந்து கொண்ட பிறகு சமனான ஒரு இடத்துல நின்றார். இரவு முழுவதும் ஜபம் பண்ணிவிட்டு அந்த மலையில் இருந்து இறங்கி சமனான ஒரு இடத்துல நின்னாராம். இப்பதான் பிரேயர்ல அப்படி இறங்கி வந்திருக்கிறார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளிலிருந்து குணமாக்கப்படும்படிக்கும் யூதயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தாங்களாம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். 19 வசனத்தை பாருங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். எப்ப நடந்துச்சு இது? இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து யாரையும் தொட்டு சுகமாக்கல, யாரும் வந்து இயேசு கிறிஸ்துவையும் தொடல. அப்பதான் அந்த நைட் ஃபுல்லா பிரேயர் முடிச்சுட்டு அப்படி இறங்கி வந்து நிக்கிறாரு. மாலையில் இறங்கி நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்து முன்னால நிக்குது. அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் வியாதிகள் சுகமாறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து நிக்குது. அவரும் இறங்கி வந்து அப்பதான் ஜபத்தை அப்படி இறங்கி வந்து நிக்கிறாரு. கூட்டம் அவருக்கு முன்னால நிக்குது. ஜஸ்ட் நிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர். இயேசு கிறிஸ்து நிக்கிறார் அவருடைய சீஷர்களோடு. எதிரில் பெருங்கூட்ட ஜனம் அவருக்கு எதிரில் நிக்குது. ஒன்னும் அனல, யாரும் ஜபம் அனல, ஒன்னும் அனல. திடீரென்று அவருக்குழுந்து வல்லமை இங்கிருந்து புறப்பட்டுச்சு. அவருக்குழுந்து வல்லமை புறப்பட்டு போய் ஜனங்களை சுகமாக்க ஆரம்பித்தது. யாரும் இயேசு கிறிஸ்து பக்கத்திலே வரல. பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி சுகமாச்சு. ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங் இந்த இடத்துல ரிலீஸ் ஆச்சு. எத்தனையோ இடத்துல அவர் ஜனங்களை தொட்டு சுகமாக்கியிருக்க. ஆனா இந்த இடத்தில் அவர் நிற்கும் போது அவருக்குள் இந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களை சுகமாக்கி. என்ன ரீசன்? ஹோல் நைட் அவர் தேவ சமூகத்தில் இருந்தார். அந்த ஜெபம், அந்த அபிஷேகத்தை அவருக்குள் அதிகரிக்க பண்ணியது. அந்த ஜெபம் அவருக்கு கொடுத்த அபிஷேகத்தை அதிகரிக்க பண்ணதுனால அந்த அபிஷேகம் இந்த இடத்துல என்ன ஆச்சு? ஓவர் ஃபுளோ ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஓவர் ஃபுளோ நிரம்பிடுச்சு, வழிஞ்சிருச்சு ஜனங்க மேல. அவ்வளவுதான் காரணம். என்ன ஜெபம்? ஓவர் ஃபுளோயிங். அந்த ஜெபம் அவருக்கு கொடுத்த அபிஷேகத்தை நிரம்பி வழிய படிச்சு, நிரம்பி வழிஞ்சது போய் ஜனங்க மேல அடிச்சது. சுகமாயிட்டாங்க எல்லாரும். யாரும் எங்களை சுகமாக்கு ஆண்டவர் கேட்கல. இவரும் சுகமாக்குறதுக்கு போல அந்த நிரம்பி வழிஞ்சு அபிஷேகம் காரியத்தை செஞ்சிருச்சு. வேலை சிம்பிளா போயிடுச்சு. அபிஷேகம் இருக்கும் பொழுது ஊழியம் சிம்பிள் ஆகிடும். ஆமென். ஊழியம் சிம்பிள் ஆயிடுச்சு. அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்கள் சொந்த காரியம் சிம்பிள் ஆகிடும். இல்லைன்னா நீங்க போராடிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் போராடிட்டு உட்காந்துருக்கணும். அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருந்தா உங்க காரியங்கள் எல்லாம் சிம்பிளா இருக்கும், ஈஸியா ஃபுளோ ஆவீங்க. அது எதுவா இருக்கட்டும், உங்கள் பர்சனல் லைஃபா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சொல்றேன், அபிஷேகம் உங்களுக்குள் நிறைஞ்சிருக்கும் போது உங்களுடைய காரியம் சிம்பிளா இருக்கும். இல்லாததுனாலதான் நம்ம போட்டு மல்லு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் போராடிட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும். அபிஷேகம் காரியங்களை இலகுவாக்கும். ஈஸிய காரியம் முடிச்சிச்சு. காத்திருந்து ஜெபிக்கணும். காத்திருந்து ஜெபிக்கணும். அடுத்தது ஒன்று டைம் ஆயிட்டு ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. எரேமியா 23:29.
என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்
என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில் அக்னி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்குள் அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி கண்மலையில் இருக்கிற சம்மட்டியை போல எதையும் உடைத்து தகர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தினதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் அனுபவமாக்குங்கள்.
கர்த்தருடைய வார்த்தை, அதற்குள் அக்னி இருக்கிறது. அந்த வார்த்தை எவ்வளவுக்குள்ள உங்களுக்குள்ள போதோ அந்த அளவுக்கு உங்க மேல ஃபயர், அக்னி இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்குள் அக்னி இருக்கிறது. வசன தியானம், முதலாவது நாம் பெறுகிற அபிஷேகத்தை இழந்து போகாதபடி நம்முடைய நாவை காத்துக்கொள்ளணும். வம்பு புத்தியீனமான காரியத்தை பேசி அபிஷேகத்தை லூஸ் பண்ணக்கூடாது. இரண்டாவது, ஜபத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை அதிகரிக்கணும். அது இயேசு கிறிஸ்துவே அதற்கு அடையாளம். இரவெல்லாம் ஜெபித்து அபிஷேகத்தில் நிரம்பி வழிஞ்சார். மூணாவது, உடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அக்கினியா இருக்குது, அதை நீங்க உள்வாங்குங்கள். வசனம் உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு அக்கினி பற்றி எரியும். இங்கிலாந்து தேசத்திலே சார்ல்ஸ் ஃபின்னி என்று ஒரு அருமையான தேவ மனுஷனை ஆண்டவர் ஒரு எழுப்புதல் மனுஷனாக கர்த்தர் ஏற்படுத்தினார். நான் மிகவும் ரசிக்கிற ஒரு அருமையான, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய தேவ மனுஷர்களில் சார்ல்ஸ் ஃபின்னியும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு சின்ன புக்குகளை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய பெரிய லைஃப் ஹிஸ்டரி யார் நிறைய எழுதலை, ஆனால் அவருடைய நாட்குறிப்பு, அதை வந்து ஒருத்தர் புக்காக வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் டைரி எழுதுற பழக்கம் அவருக்கு இருந்திருக்குது, அதை வந்து ஒரு புக்காக வெளியிட்டிருந்தாங்க. அந்த டைரியை படிக்க படிக்க நம்முடைய ஆவி தூண்டும். அவர் சொல்ற அவருடைய எழுப்புதல் மனுஷன், அவர் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல, அவர் போற இடத்துலலாம் ஜனங்கள் பாவ உணர்வடைந்து அழுதுருக்கிறாங்க. அவர் ஒரு நபரை பார்க்கும் பொழுது அபிஷேகத்தில் அந்த ஜனங்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரை பரியாசம் பண்ண வந்தவங்க எல்லாம் கதறி அழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையில். அவர் சில நாட்களில் ஜபக்குறி, அவருடைய நாட்குறிப்பில் எப்படி எழுதுறார், நான் தொடர்ந்து ஊழியத்தில் நான் போய் கொண்டிருக்கிறேன், அதனாலே எனக்குள் அபிஷேகம் இந்த நாட்களில் கொஞ்சம் சற்று குறைந்திருக்கிறதை நான் உணர்ந்தேன். அதிகமான அலுவல்கள், அதனால இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என் அபிஷேகம் எனக்குள் குறைந்திருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஆகையினாலே சில நாட்களை நான் ஒதுக்கி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வதற்கு நான் ஒதுக்கினேன். அவர் எழுதுற ஊழியம் செய்து நிறுத்திட்டு சில நாட்கள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் சில நாட்கள் உட்கார்ந்தேன். அப்பொழுது ஆவியானவர் என்று வந்து என்னை அலையலையாய் அலையலையாய் வந்து என்னை நிரப்பினார். அவர் சொல்றார், அலையலையாய் வந்து என்னை ஆவியானவர் நிரப்பினார். மீண்டும் அடுத்த நாள் நான் பிரசங்கிக்க சென்றேன், ஆண்டவர் ஜனங்களை ரட்சித்தார். என்ன அழகான சாட்சி! தேவ சமூகத்திலே காத்திருந்து வேத வசனத்தை தியானிக்கவும் ஜெபத்திலே செலவிடும் நான் நேரத்தை செலவிட்டேன், ஆண்டவர் என்னை நிரப்பினார். மறுபடியும் நான் பிரசங்கிக்க சென்றேன், ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். இதுதான் ரகசியம். உடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தை விட முக்கியமாக வேற எதையும் நினைக்காதீங்க. ஓவர் வேலை, சொந்த வேலையில ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றது தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப வேலை, நான் ரொம்ப பிஸி, இந்த சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரிக்காத விஷய வார்த்தை அது. ஆண்டவரோட முக்கியமானது எதுவும் கிடையாது, ஆண்டவரோட மேலானது எதுவும் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுத்து மிச்சத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர, நமக்கு போய் மிச்ச மீதி கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. அந்த நேரம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்தையும் செலவிட்டு கடைசியில மிச்ச மீதி ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் போய் ஜபம் பண்ணாதீங்க. அது ஆண்டவர் கேட்கவே மாட்டார், அது அருவறுப்பு. ஆண்டவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மிச்ச மீதி கொண்டு போய் ஆண்டவருக்கு குப்பையில போடுற மாதிரி போடாதீங்க. மிச்ச நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதீங்க. பிரதான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்த மிச்சத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் கூட இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு இடத்திலும் அவர் கூட இருக்கிறதை பார்ப்பீங்க. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்றேன். கனம் பண்றது என்ன? ஓ அல்லேலூயா சோத்திரம், அதுவா கனம் பண்றது? இல்ல, லைஃப்ல ஆண்டவரை கனம் பண்ணுங்க. பர்சனல் லைஃப்ல ஆண்டவரை கனம் பண்ணுங்க. உங்க சொந்த நேரத்தில் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. உங்க சிந்தனையில் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தையில கனம் பண்ணுங்க. உங்க செய்கையில கனம் பண்ணுங்க. உங்க நேரத்தை கொடுக்கறதுல கனம் பண்ணுங்க. எல்லாத்திலையும் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்க. அப்புறம் அவர் உங்களை கனப்படுத்தின அப்புறம் கேளுங்க, ஆண்டவர் கனப்படுத்துவார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு அக்னியை கொடுப்பேன் கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். ஆயத்தமாக வேண்டும். எனக்கு கர்த்தர் நேற்று சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கர்த்தர் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்த போறார். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எடுத்து நிற்கலாம். Glory to Jesus.